தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரை பெறவும், இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு நாம் செய்த எல்லா விதமான காரியங்களுக்கு இறைவன் துணையாக இருந்ததற்கு நன்றியாகவும் இத்திருப்பள்ளியை நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். கடவுளே, உமது கோவில் நடுவில் நாங்கள் உமக்கு இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளே, உமது பெயருக்கு ஏற்ப உமது புகழும் உலகில் எல்லை வரை எட்டுவதாக. உமது வழக்கை நீதியினால் நிறைந்துள்ளது என்கின்ற திருப்பாள் ஆசிரியர் வார்த்தைகளுக்கு ஏற்ப இறைவன் நம்மை தொடர்ந்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். தம்முடைய இரக்கத்தை நிறைவாக பொழியக்கூடியவராக இருக்கிறார். அந்த இரக்கத்தின் வழியாக நம்மை நிறைவாக வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கைகளோடு இந்த திருப்பலியிலே பக்தியோடு நாம் ஜெபிப்போம். இந்த இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இயலாமல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாழ்ச்சியால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. ஆதலால் பாவத்தின் அடிமை தலங்களில் இருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளர்களுக்கு புதிய பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றை இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2, இறைத்திரு வசனங்கள் 14-16 மற்றும் 19-20 வரை. ஆண்டவர் கூறுவது, நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்திழுப்பேன், பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன். அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன். ஆகோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டில் நின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள். என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேல், முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 145. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர்.
ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பேரே என்றும் இப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. தலைமுறை அடுத்த தலைமுறைக்கும் உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகவும் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையும் மாட்சிமையும் வியத்தகு. உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன். எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். இரக்கமும் கனிவும் உடைய.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
ஆன்மாவோடும் நிருபாராக.
மத்தேயுவின் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 9 இறைவசனங்கள் 18-26. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசி கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உன் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லி கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார். இயேசு தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குள்ளல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தார். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை எப்போதும் தொடர்ந்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். இரக்கமும் கனிவும் உடையவராக இருந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கைகளை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த நற்செய்தியிலே 2 நிகழ்வுகளை நாம் நற்செய்தி வாசகத்தின் வழியாக வாசிக்க கேட்டோம். தொழுகை கூடத்தின் தலைவர் அவருடைய மகள் இறந்து விட்டார் என்கிற ஒரு செய்தியோடு இயேசுவிடத்திலே வந்து, நீர் என்னுடைய மகளை தொட்டால் என்னுடைய மகள் குணம் பெறுவாள், உயிர் பெறுவார் என்கின்ற நம்பிக்கையை அந்த நூற்றுவ தலைவர், அந்த தொழுகை கூட தலைவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். 2வதாக, அந்த நிகழ்வு 12 ஆண்டுகளாக துன்பப்பட்ட அந்த பெண்மணி, இயேசுவை தொட்டால் நான் குணம் பெறுவேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற விதமாக தொட்டு இயேசுனுடைய குணத்தை பெறக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்வின் வழியாக இந்த 2 நபர்களும் ஒரு புது வாழ்வை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வாழ்வினுடைய மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த 2 பகுதிகளையும் நாம் வாசிக்கிற போது ஒரு புது பிறப்பை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி தாமஸ் அக்வினாஸ் தன்னுடைய நூலில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். புது பிறப்பை இவர்கள் பெறுகிறார்கள் என்றால், ஒருவர் உயிர் பெறக்கூடிய நபராக, இன்னொரு நபர் 12 ஆண்டுகளாக துன்பத்தில் தவித்த அந்த நபரை இயேசு புது வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த 2 பெண்மணிகளும், இந்த சிறுமியும் பெண்மணியும், ஒரு புது வாழ்வை தங்களுடைய வாழ்வின் வழியாக இந்த நிகழ்வுகள் வழியாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது ஒரே போன்ற நிகழ்வாக இருக்கலாம். இதை தான் ஜான் சோர்த் என்று சொல்லப்படக்கூடிய இறையலாளர் சொல்கிறார், இயேசு வழியில் செல்கிற போது வழியிலே ஒரு புதுமையை நிகழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசுனுடைய வல்லமை எல்லா இடங்களிலும் பரவக்கூடியதாக இருக்கிறது. இயேசு செயல்பாடு எல்லா இடங்களிலும் எடுத்து செல்லப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி ஜான் சோரத் தன்னுடைய நூலிலே குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். இந்த நிகழ்வுகள் ஒரே நிகழ்வு போன்று இருக்கலாம். 2 விதமான குணப்படுத்துதல் நிகழ்வு, அல்லது இயேசு மகளே என்று அழைப்பது, இயேசு அந்த பெண்மணியை குணப்படுத்துவது, இப்படி பல்வேறு விதமான ஒரே நிகழ்வுகளாக இருக்கலாம். ஆனால் இந்த 2 நிகழ்வுகளுக்கும் ஒரு ஒத்துமை உண்டு. இந்த 2 நிகழ்வுகளும் ஒரே ஒரு செய்தியை அழகாக நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. தொழுகை கூட தலைவர் வருகிறார். இயேசுவிடத்திலே, என்னுடைய மகள் இறந்து விட்டார், என்னுடைய மகளை நீர் தொட்டால் என்னுடைய மகள் குணம் பெறுவார், என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசு தொட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை அந்த தொழுகை கூட தலைவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். 12 ஆண்டுகளாக துன்பப்பட்டு கொண்டிருந்த அந்த பெண்மணி தன்னுடைய உள்ளத்தில் சொல்லிக்கொள்கிறார், நான் இயேசுவினுடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் குணம் பெறுவேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசு தொடுதல், இயேசுவை தொடுதல் என்கின்ற இரண்டு விதமான நிகழ்வுகள் இன்று நச்சீதி பகுதியில் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவை தொடுதல், அந்த பெண்மணி 12 ஆண்டுகளாக துன்பப்பட்டு கொண்டிருந்த பெண்மணி இயேசுனுடைய ஆடையை தொட்டாலே நான் குணம் பெறுவேன், இயேசுவை தொடுதல் என்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. அந்த நூற்றுவ தலைவர், அந்த தொழுகை கூட தலைவர், என்னுடைய மகள் இறந்துவிட்டால் என்னுடைய மகளை வந்து தொடும், அந்த மகள் உயிர் பெற்று எழுவார் என்கின்ற நம்பிக்கை இயேசு தொடுதல், அதாவது இயேசு தொடுகிற ஒரு நிகழ்வு நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. இந்த இரண்டு நிகழ்வுகளும் நமக்கு ஒரு ஆழமான செய்தியை தரக்கூடியதாக இருக்கிறது. மத்தையின் நற்செய்தியிலே மத்தையினுடைய அழைப்பை நாம் வாசித்திருப்போம். மத்தையினுடைய அழைப்பிலே இயேசு மத்தேயுவை கண்டார், மத்தேயு இயேசுவை கண்டார் என்று சொல்லி நற்செய்தி சொல்லவில்லை, மாறாக மத்தேயுவை இயேசு கண்டார் என்று சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. இயேசுனுடைய பார்வை யார் மீது படுகிறதோ அவர்களுக்கு இயேசு வாழ்வு தரக்கூடியவராக இருக்கிறார். இயேசு மத்தேயுவை கண்ட பிறகு என்னை பின்பற்றி வா என்று சொல்லக்கூடியவராக இருந்தார், பின்பற்றி வரக்கூடியவராக இருந்தார். இந்த மத்தேயு இயேசுவோடு வரக்கூடியவராக இருந்தார், புது வாழ்வை பெறக்கூடியவராக இருந்தார். இந்த பெண்மணி, நான் இயேசுடைய நுனியை, அவருடைய துணியின் நுனியை தொட்டாலே போதும் நான் குணம் பெறுவேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இயேசுவை பின்தொடரக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கிறார், புது வாழ்வை பெறக்கூடியவராக இருக்கிறார். நாம் இயேசுவை உற்று நோக்குகிறோமா, இயேசு நம்மை உற்று நோக்குகிறாரா என்கின்ற இரண்டு விதமான சிந்தனைகளை தான் இன்றைய வழிபாடு நமக்கு அழகாக தரக்கூடியதாக இருக்கிறது. இயேசு நம்மை தொடக்கூடியவராக இருக்கிறார், எப்படி நம்முடைய வாழ்வின் வழியாக நம்மை கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கின் வழியாக இயேசு நம்மை தொட்டிருக்கிறார், நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கிறது என்கின்ற ஒரு சிந்தனையிலும், நாம் இயேசுவை எப்படி தொடக்கூடியவர்களாக இருக்கிறோம், இயேசு நம்மை தொட்டிருக்கிறார் திருமுழுக்கின் வழியாக, அந்த திருமுழுக்கில் பெற்ற அந்த அருளை நாம் நம்முடைய வாழ்வின் எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வின் வழியாக நாம் வாழ்கிற போது இயேசுவை நாம் தொடக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற இந்த இரண்டு விதமான சிந்தனைகளை தான் இந்த நற்செய்தி நமக்கு அழகாக எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இரண்டு இந்த பகுதிகளையும் இரண்டு விதமான காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒன்று, நம்பிக்கை. இயேசு மீது கொண்டிருக்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையை இந்த தொழுகை கூட தலைவர் பெறக்கூடியவராக இருக்கிறார். என்னுடைய மகளை வந்து தொடும், என்னுடைய மகள் குணம் பெறுவார், உயிர் பெறுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். இந்த பெண்மணி, நான் இயேசுவினுடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் குணம் பெறுவேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இயேசுவிடத்திலே வரக்கூடியவராக இருக்கிறார். இந்த இரண்டு நிகழ்விலும் நம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஆழமான சிந்தனையாக நமக்கு தரப்படக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, ஒரு புதிய வாழ்வை இவர்கள் இருவரும் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை என்றால், இறந்து கிடந்த அந்த பெண்மணியை இயேசு, அவள் உறங்குகிறார், நான் அவரை எழுப்பி விடுகிறேன் என்று சொல்லி இயேசு எழுப்பிவிடக்கூடியவராக இருக்கிறார். ஒரு புது வாழ்வை அங்கு தரக்கூடியவராக இருக்கிறார். லாசர் இறந்து கிடக்கிற போது, அந்த கல்லறையில் 3 நாள் ஆகிவிட்ட போது, இயேசு அந்த இடத்திற்கு சென்ற போது இயேசு இதே வார்த்தைகள் தான் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். லாசர் உறங்குகிறார், அவனை நான் எழுப்பி விடுகிறேன் என்று சொல்லி அங்கு புது வாழ்வை தரக்கூடியவராக இருக்கிறார். சாவு என்பது நிரந்தரம் அல்ல, மாறாக நாம் பாவம் செய்கிற போது நாம் இறக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதுதான் அந்த ஊதாரி மனிதனுடைய ஓமையில நாம் பார்க்கிறோம். அந்த மகன் மீண்டும் வருகிற போது, என்னுடைய மகன் இறந்து போயிருந்தான், உயிர் பெற்றிருக்கிறான் என்று சொல்லி தந்தை சொல்லக்கூடிய அந்த வாக்கு லூக்கா நச்சில் அழகாக சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. நாம் எப்போது பாவம் செய்கிறோமோ அப்போது இறக்கக்கூடியவர்களாக ஆகிறோம். நாம் இறப்பது என்பது பாவத்தின் வழியாக தான் என்பதை தான் இந்த நச்சில் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த நபர், இந்த பெண்மணி புது வாழ்வை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால், இவர்கள் தங்களுடைய புது வாழ்வின் வழியாக அவர்கள் தங்களை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வின் வழியாக நாம் 3 விதமான காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, உங்கள் எல்லா சுமைகளையும் இயேசுவிடத்திலே கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா விதமான சுமைகளையும் நாம் இயேசுவிடத்திலே கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதேதான் இந்த தொழுகை கூட தலைவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய மகள் இறந்து விட்டார் என்று தெரிந்த உடனேயே அவர் தேடி வந்து இயேசுவிடத்திலே தன்னுடைய குறையை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுளே, என்னுடைய மகள் இறந்து விட்டால், ஆனால் என்னுடைய மகளை நீர் வந்து தொட்டால் என்னுடைய மகள் குணம் பெறுவார் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை, சுமைகளை இயேசுவிடத்திலே இறக்கி வைக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நற்செய்தி நமக்கு இதுதான் கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் கடவுள் வழியாக நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய சுமைகளை கடவுளிடத்திலே புலம்பல் வழியாக சொல்கிறோமா? அல்லது நம்முடைய சுமைகளை கடவுளிடத்திலே ஒரு நண்பரை போல பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இதுதான் அபிலா தெரசால் தன்னுடைய நூலிலே அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். புனித அபிலா தெரசால், நான் இயேசுவோடு உரையாடக்கூடியவராக இருக்கிறேன். ஒரு நண்பரோடு எப்படி நான் உரையாட முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு உரையாடலை இயேசுவிடத்திலே நான் செய்யக்கூடியவராக இருக்கிறேன். அவருடைய வாழ்வில் நடந்த நிகழ்வை கூட அவர் தன்னுடைய நூலிலே வே ஆஃப் பெர்ஃபெக்ஷன் என்கின்ற நூலிலே அவர் எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஒரு முறை இல்லத்திலே அமர்ந்து அந்த அருள் சகோதரிகளுக்காக செபித்து கொண்டிருந்த போது, அன்றைய நாளிலே அவர்களுக்கு உணவில்லை, நான் எப்படி இந்த அருள் சகோதரிகளுக்கு உணவு தருவேன் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்த போது, கடவுளோடு உரையாடக்கூடியவராக இருக்கிறார். நீருடைய தந்தையாக இருக்கிறீர், எங்களுக்கு இந்த இல்லத்திற்கு இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த போது, அவருடைய இல்லத்திலே அவர்களுக்கு தேவையான உணவு என்று கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நண்பர்களோடு பேசி கொள்ளக்கூடிய ஒரு உறவை புனித அபிலா தெரசால் தன்னுடைய வாழ்விலே கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். எப்போ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த நச்சை நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தொழுகை கூட தலைவர் இயேசுவிடத்திலே அருகே அண்டி வந்து, என்னுடைய மகள் இறந்து விட்டால் என்னுடைய மகளை நீ குணப்படுத்த முடியும் என்று சொல்லி ஒரு நண்பரை போல உரையாடக்கூடியவராக இருக்கிறார். இன்று நம்முடைய சுமைகளை நாம் கடவுள் மத்தியிலே இறக்கி வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பல நேரங்களிலே நம்முடைய சுமைகளை நாம் இறக்கி வைக்கிறோம். எப்படிப்பட்ட சுமைகளை இறக்கி வைக்கிறோம்? நம்முடைய புலம்பல் வழியாக அல்லது நம்முடைய அழுகையின் வழியாக நாம் இறக்கி வைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அல்ல, இயேசுவை நம்முடைய நண்பராக கொண்டு இயேசுவிடத்திலே நம்முடைய சுமைகளை நாம் சொல்கிற போது இயேசு நமக்கு செவிமடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இயேசு உடனடியாக அந்த தொழுகை கூட தலைவருடைய இல்லத்திற்கு கிளம்பி செல்லக்கூடியவராக இருக்கிறார். சுமைகளை நாம் இறக்கி வைக்கிற போது கடவுள் பல நேரங்களிலே நமக்கு நிறைவை தரக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக, தெய்வீக தாமதங்கள் தெய்வீக மறுப்புகள் அல்ல. த டிவைன் டிலேஸ் ஆர் நாட் டிவைன் டினையல்ஸ். பல நேரங்களிலே நாம் கடவுளிடத்தில் நம்முடைய சுமைகளை இறக்கி வைக்கிறோம். நாம் இறக்கி வைக்கிற போது கடவுள் உடனடியாக நமக்கு அதை தர வேண்டும் என்று சொல்லி நாம் நம்பக்கூடியவர்களாக அல்லது நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த சுமையை நாம் கடவுளிடத்தில் இறக்கி வைத்து விட்டோம் என்றால் உடனடியாக கடவுள் எனக்கு அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஆசை மிகவும் நியாயமானது. ஆனால் கடவுள் அதை நிதானமாக நமக்கு தேவையான நேரத்தில் தரக்கூடியவர். இன்று தொழுகை கூட தலைவர் இயேசுவிடத்திலே வந்து, என்னுடைய மகளை என்னுடைய மகளை உயிர்ப்பிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது இயேசு உடனடியாக செல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய வழியிலே ஒரு தடை ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. ஜீசஸ் இஸ் நாட் டினையிங் பட் இஸ் டிலேயிங். அந்த இடத்திலே இயேசு தொடர்ந்து செல்வதற்கு பதிலாக அந்த பெண்மணியை குணப்படுத்திவிட்டு அந்த சிறுமியினுடைய இல்லத்திற்கு இயேசு செல்லக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே இன்று நாம் கடவுளிடத்தில் நம்முடைய சுமைகளை இறக்கி வைக்கிறோம். இறக்கி வைத்த உடனேயே கடவுள் எனக்கு அதை உடனடியாக தர வேண்டும் என்று சொல்லி நாம் பல நேரங்களில் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது அல்ல, மாறாக கடவுள் நமக்கு எது தேவையோ அந்த தேவையான நேரத்தில் நமக்கு தேவையானதை தரக்கூடியதாக இருக்கிறார். இந்த தொழுகை கூட தலைவர் கேட்டதை இயேசு உடனடியாக தரவில்லை, மாறாக அது ஒரு கால தாமதமாகக்கூடியதாக இருக்கிறது. வழியில் ஒரு பெண்மணியை குணப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இயேசு அந்த பெண்ணை குணப்படுத்திவிட்டு அந்த சிறுமியை உயிர்ப்பிக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் இயேசுவிடத்திலே கேட்கக்கூடிய வேண்டுதல்கள் எனக்கு உடனடியாக கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு நமக்கு தேவையான நேரத்தில் நமக்கு தேவையான காரியங்களை கண்டிப்பாக தருவார் என்கின்ற நம்பிக்கை நம்மிடத்தில் எழக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த நச்செய்தி நமக்கு அதை தான் முன்னிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. த டிவைன் டிலேஸ் ஆர் நாட் டிவைன் டினையல்ஸ். இயேசுனுடைய தாமதங்கள் தெய்வீக மறுப்புகள் அல்ல, மாறாக நமக்கு நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். இறைவன் நமக்கு தேவையானதை கண்டிப்பாக தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, பயப்படாதே, நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையை இன்னாச்சு நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களில் நம்முடைய தேவைகளை இறக்கி வைக்கிறோம், கடவுள் நமக்கு தாமதமாக தருகிறார், ஆனால் நம்மை ஒரு பயம் ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு இது கிடைக்குமோ அல்லது கிடைக்காதோ என்கின்ற ஒரு பயத்திலேயே நம்முடைய வாழ்வை நாம் பல நேரங்களிலே கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை இயேசு நமக்கு கற்றுத்தரவில்லை. இந்த சீடர்கள் இயேசு கடலில் தத்தளித்து கொண்டிருந்த போது, கப்பலில் அவர்கள் தத்தளித்து கொண்டிருந்த போது, இயேசு அந்த சீடர்களிடத்திலே, அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த கடலை அமைதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு தன்னுடைய வாழ்விலே உயிர்த்த பிறகு அந்த சீடர்கள் பயத்தில் இருந்தபோது, அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் எல்லா இடங்களிலும் சென்று அச்செய்தியை பறைசாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாக்கை அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் நம்பிக்கை இழந்த மக்களாக, பயந்து வாழும் மக்களாக, கடவுளிடத்திலே சொன்ன வேண்டுதல்கள் அல்லது தேவைகளை நான் சொல்லிவிட்டேன், கடவுள் எனக்கு நிதானமாக தருகிறார் என்கின்ற ஒரு காத்திருப்பு அல்லாத பயத்தோடு நாம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வை கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் இந்த ரட்சிதின் வழியாக பயப்படாத ஒரு வாழ்வை நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஆற்றுவதற்கான ஒரு தைரியத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். அதே தான் இயேசு இந்த ரட்சிதின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறார். இதுதான் 1 யோவான் 2:24 நமக்கு அழகாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கை. உலகை வெல்வது நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நாம் கொள்ளுகிற நம்பிக்கை, கடவுள் மீது கொள்ளுகிற நம்பிக்கை, கடவுள் நமக்கு எப்போதும் நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார், நம்மை தொடர்ந்து வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் கடவுளோடு பகிர்ந்து கொள்கிற போது, அந்த பகிர்வின் வழியாக கடவுள் நமக்கு நிறை வாழ்வை, மகிழ்ச்சியை தரக்கூடியவராக இருப்பார் என்கின்ற ஒரு செய்தியை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய புதுமையும் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. எஸ்ஐயா 49:23 சொல்கிறது, என்னை நம்புகிறவர்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். கடவுளை நம்புகிறவர்கள் எப்போதும் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். கடவுளோடு நாம் பகிர்ந்து கொள்கிற போது கடவுள் நமக்கு அதை நிறைவாக எப்படியாவது நமக்கு பெற்றுத்தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணம் செய்யக்கூடியவர்களாக, கடவுளிடமிருந்து பிறக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் வெற்றியின் மக்களாக, உலகை வெல்லும் மக்களாக, நம்பிக்கையில் வளரும் மக்களாக வாழ வளர இத்தரு பள்ளிகளை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமேன்.